நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலா வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் கிடை அப்படின்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் கிடை. கரிசல் காட்டு இலக்கிய தந்தை என்று அழைக்கப்படும் கரிசல் காட்டு எழுத்தாளர் கி ராஜநாராயணன், அதாவது கீரா என்று அன்புடன் நம்மால் அழைக்கப்படும் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய கிடை என்ற தமிழ் கிளாசிக் குறுநாவல். இந்நாவலை காலச்சுவடு பதிப்பகத்தார் பதிப்பித்துள்ளனர். இதில் கோட்டோவியங்களாக எம் கணேசன் அவர்கள் வரைந்து சிறப்பித்துள்ளார். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் பற்றி கூறும்பொழுது, அவர் கோவில்பட்டி அருகே இடைச்சவல் கிராமத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ராமானுஜம் லட்சுமி அம்மாள் அவர்களுக்கு 5வது குழந்தையாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர் என்பதே. 8வகுப்பு வரை மட்டுமே அவர் படித்துள்ளார். இவரது தந்தையின் கதை கேட்டு கரிசல் காட்டு மனத்தை அப்படியே இலக்கியத்தில் கொண்டு வந்தவர் கி ராஜநாராயணன் அவர்கள். இவருடைய முதல் நாவல் கோபல கிராமம். பல்வேறு சிறுகதைகள், கட்டுரைகள், நாடோடி இலக்கியங்கள், நாவல்கள் என 30க்கும் மேற்பட்ட இலக்கிய படைப்புகளை அள்ளி தந்துள்ளார். இவருடைய இலக்கியத்தில் வட்டார வழக்கு சொல்லகராதி முக்கிய தொகுப்பாக பார்க்கப்படுகிறது. இவர் கதை சொல்லி என்ற இதழ் ஒன்றை நடத்தினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை இயக்குநராக பணியாற்றினார். தலர் கீரா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது, இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசின் விருது, கன்னடா தமிழ் இலக்கிய தோட்டத்தில் 2016 தமிழ் இலக்கிய சாதனை விருது என தன்னுடைய இலக்கியத்திற்காக பல்வேறு விருதுகளை பெற்று தமிழில் சிறந்த இலக்கியவாதியாக திகழ்கிறார். இவர் 2021 மே 17 அன்று புதுச்சேரியில் காலமானார். இடைச்சவல் கிராமத்தில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. கீரா அவர்களின் எழுத்துக்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் தன்னுடைய இலக்கியத்தில் ஏழ்மையான கரிசல் காட்டு மக்களின் மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டியுள்ளதாக அவருடைய சிறுகதைகள், அவருடைய படைப்புகள் அனைத்தும் இருக்கும். அப்படித்தான் இந்த கிடை, இந்த குறுநாவலும் அதுபோல் மக்களின் உண்மையான மனநிலையை, அவர்களது உண்மையான வாழ்க்கையை, வாழ்வியல் முறைகளை அப்படியே எடுத்து காட்டுவதாக உள்ளது. கிடைங்கிற இந்த நாவலில் ஆடு மேய்ப்பவர்களை பற்றி, அந்த கிராமத்தில் அந்த கிடை போடுற அந்த விஷயங்களை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. அதாவது கிடை அப்படிங்கிறது என்னென்னா, ஆடுகள், ஆடுகளை கொண்டுட்டு போய் மொத்தமாக ஒரு 300-400 ஆடுகளை மொத்தமாக கொண்டு போய் வயலில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி முழுவதும் வயல்ல அமர்த்திட்டு திரும்ப அதை வந்து ஓட்டிக்கிட்டு வர்றது. அப்போ அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, அந்த வயல்வெளிகளுக்கு ஆடுகளோட சாணம் வந்து உரமாக இயற்கையாக கிடைக்குது. இதனால் விவசாயம் அதிகமாக கிடைக்கும், மகசூல் அதிகமாக கிடைக்கும், நல்ல அந்த மண்ணுக்கு இயற்கை உரம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிடை போடுறதுக்கு, அந்த வயல்காரங்களே கிடை போடுறதுக்கு ஆடு மேய்க்கிறவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 400-500 ஆடுகள் அளவுக்கு இடை அமர்த்துவாங்க. இப்போ இந்த 400-500 ஆடுகளும் ஒரே ஆடுகளோடதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு மொய், ரெண்டு மொய் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு மொய் அப்படின்னா 21 ஆடுகள். அப்போ அந்த மாதிரி 2-3 மொய் வச்சுருக்கிறவங்க இப்படி கூட்டம் கூட்டமாக ஒரு 6-7 பேர் வந்து அந்த ஆடுகளோட உரிமையாளர்கள் இருப்பாங்க. அந்த 6-7 உரிமையாளர்களும் ஆடை மேய்ச்சிக்கிட்டு போவாங்க. அதில் அந்த 6-7 பேருக்கும் ஒருத்தர் தலைவராக இருப்பார். அவர் தான் கீதாரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நாவலில் வந்து கிருட்ண கோனார் அப்படிங்கிறவர் தான் கீதாரியாக இருக்கார். அவர் வந்து அந்த ஆடுகளோட ஒவ்வொரு ஆடும் எப்படிப்பட்டது, என்ன நிறம் இருக்கும், என்ன அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர் எல்லா விஷயமும் அந்த ஆடுகளை பற்றி ரொம்ப சரியாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆடுகளோட பேரெல்லாம் அவர் சொல்கிறாரு. செவ்வாடு, கருங்காத்து வெள்ளாடு, செங்காத்து வெள்ளாடு, அரியாடு, கரும்பேர், செம்பேர், கெடா அப்படின்னு அந்த ஆடுகளோட பெயர்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆடுகளோட அந்த அங்க அடையாளங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு சிறந்த ஆடு மேய்ப்பவர்களை வழி நடத்துகிற ஒரு கீதாரியாக அந்த கிருஷ்ண கோனார் இருக்கார். அப்போ ஒரு நாள் கிருஷ்ண கோனார் மேய்ச்சலுக்காக கிருஷ்ண கோனார் தலைமையில் அந்த ஆடு மேய்க்கிற கூட்டம் வந்து கெட போடுறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பையில் திடீர்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து, அந்த அம்மா பேர் ராக்கம்மா, அந்த அம்மா ஓடி வந்து கிடையை வழிமறிக்குது. அதாவது கிடையை போகக்கூடாது அப்படின்னு வழிமறிக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஆடுகள்னால ராக்கம்மாளோட வயலுக்கோ எதுக்கோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆடுகள் வந்து இன்னைக்கு மேய்ச்சலுக்கு போகக்கூடாதுன்னு வந்து வழிமறிக்கிறது தான் அந்த கிடையை மறிக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த கிடை போடுறத வந்து ஓடி வந்து ராக்கம்மா கூச்சலும் சத்தமா வந்து மறிக்கிறா. ஏன் அப்படி அந்த ராக்கம்மா மறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டுட்டாங்க. கூட்டம் போட்டோன்னா ஊர் தலைவர் எல்லாருமே வந்து உட்காந்து கூட்டமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆடு கிடை மறிச்சோடனே அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு முடிவு, அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்களோ அந்த முடிவுக்கு அப்புறம் தான் அவங்க ஆடு மேய்க்க போக முடியும். அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. அதனால இது இந்த ராக்கம்மா வந்து சொல்கிறா, ஒரு அரை ஏக்கரில் அவன் வந்து பருத்தி விளைவிச்சிருந்தா. பருத்தியெல்லாம் நல்ல காயுமா, நல்ல பூ காயுமா நல்லா விளைஞ்சிருந்துச்சு. விளைச்சலே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த வயல்வெளிகளையே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணுன்னு தான் அது ராக்கம்மா இவ்வளோ வேகமாக ஓடி வந்து கிடையை மறிக்கிறா. இப்போ அவள் காரணம் சொன்ன உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி இது யாருன்னு தெரியலையே, அப்போது இது வந்து இங்கே உள்ள ஆடுகளில் எந்த ஆடுன்னு தெரியலை, என்னன்னு தெரியலை, யாரோடதுன்னு தெரியலை, யார் போய் அது மேய்ச்சாங்க, இதனால் ஏன் அப்படி கவனக்குறைவாக இருந்து ஆடுகள் அப்படி வயலில் விட்டுட்டாங்களே கொல்லையில் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முடிவுக்கு என்ன வர்றாங்கன்னா, யாருன்னு தெரியலை, ஆனால் ராக்கம்மாவுக்கு உள்ள அந்த இழப்பீடு நஷ்டஈடை நம்ம எல்லாம் இங்கே உள்ள மொத்த காசுலாம் கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த காசை வாங்கி என்ன பண்ணிடலாம், இங்கே பொதுவில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ ராக்கம்மாவுக்கு ஓரளவு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் கெட கிளம்பலாம், ஆடு மேய்க்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போது அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அங்கே வந்து திம்மை நாயக்கர் அப்படின்னு, திம்மையா நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப புத்திசாலி. புத்திசாலின்னா அவர் வந்து அந்த ஊரில் என்ன நடக்குது என்னங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கிற ஒரு ஆள். இத்தனைக்கும் ஒரு கண் அவருக்கு வந்து சரியாக தெரியாது, பூ விழுந்த கண். இந்த ஒரு கண்ணிலே அவர் அவ்வளோ உன்னிப்பாக எல்லாத்தையும் கவனிக்கிறவர், தடையம் பார்த்து சொல்கிற மனுஷன் அந்த ஊர்லேயே அந்த கிழவர் தான். அவர் வந்து எல்லா ஊர்லேயும் இப்படிப்பட்ட ஒரு உன்னிப்பான ஒரு கிழவர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது, யார் யார் எப்படிங்கிறது எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அப்போ அந்த திம்மையா நாயக்கர் வந்து அவர் தலைமையில் ஒரு ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு இந்த மூணு பேரும் தான் போயிட்டு துப்பு, அதாவது தடையை கண்டுபிடிக்கணும், இது யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ திம்மையா நாயக்கர் போகிறாரு, அவர் ராக்கம்மாளோட கொள்ளைக்கு போகிறாரு, பருத்தி கொள்ளைக்கு போகிறாரு. அந்த மற்ற ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கையில் காலடி தடங்கள்லாம் இருக்குது. அந்த காலடி தடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நடக்கிறப்போ இருக்கிற காலடி மாதிரி அது இல்லை, ஓடுனா எப்படி இருக்குமோ காலடி அது மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல வளையல் உடைஞ்சு கிடக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு தடயங்கள்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். எல்லாம் முடிவுக்கு வந்துட்டு திரும்பவும் கூட்டம் கூடிட்டாங்க. கூட்டத்தில் அப்போ அவரை வந்து சொல்லணும், உண்மையை சொல்லணும். இப்போ அந்த திம்மையா நாயக்கருக்கு என்ன நடந்துச்சு, யாருனால இது அப்படிங்கிறது உண்மை தெரியுது. தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணலை, அந்த உண்மையை சொல்லலை. அப்போது அங்கே வந்து அந்த ஊரில் பொன்னுச்சாமி நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பொன்னுச்சாமி நாயக்கர் தான் அந்த ஊரில் நிறைய களவு வேலை செய்கிற எல்லாமே அவர் தான். யார் வீட்டில் என்ன திருடு போனாலும், காய்கறிகள் கீரை அப்படி எது காணாமல் போனாலும், ஆடு கோழி எது காணாமல் போனாலும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன்னா அவரும் அவருடைய மனைவி காமம்மாள் இவங்க ரெண்டு பேரும் வந்து திருட்டு வேலை செய்கிற ஆளுங்க ரெண்டு பேரும். அதனால் ஊரில் என்ன களவு பிரச்சனை வந்துச்சுனாலும் இவங்க ரெண்டு பேரையும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிடுவாங்க. உடனே அதே மாதிரி இவங்களை சொன்னோன்னே பொன்னுச்சாமி நாயக்கர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு நான் இல்லை அப்படின்னு, ஆனால் ஊர் மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை. உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த பொன்னுச்சாமி நாயக்கரே பணத்தெல்லாம் அந்த நஷ்டஈடை கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவரும் வேறு வழி இல்லாமல் நஷ்டஈடை கொடுத்துட்டார். உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊரில் எல்லப்பண்ணு ஒருத்தர் தான், அவன் வந்து ஆடு மேய்க்கிறவன். அதே ஊரில் செவனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் வந்து சின்ன பொண்ணு தான், வயசுக்கு வராதவ. அந்த பொண்ணும் ஆடு மேய்க்கிறா. அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா காடு மேட்டில் ஆடு மேய்க்கையில் அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. அப்போது அவங்க தான் வந்து அந்த ராக்கம்மாளோட கொள்ளையில் ஆடுகளை வந்து விட்டுட்டு கவனம் இல்லாமல் அங்கே இருந்திருக்காங்க, அங்கே வலையில் உடைஞ்சு கிடந்துச்சு அப்படிங்கிற இந்த உண்மை எல்லாமே திம்மையா நாயக்கருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ திம்மையா நாயக்கர் வந்து இதை வெளியில் சொல்லாமல் மறைச்சிட்டார். அதே சமயத்தில் பொன்னுச்சாமி நாயக்கர் அதுக்கான நஷ்டஈடுக்கான பணத்தை வேற வழி இல்லாமல் கட்டிட்டார். இதுதான் உண்மையாக இருந்த செய்தி. இப்போ இதில் என்னாச்சு அப்படின்னா, இது மாதிரி தொடர்ந்து அந்த செவனிக்கும் எல்லப்பனுக்குமான காதல் வயல்வெளிகளில் நடக்குது. இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த எல்லப்பன் வீட்டுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவங்க அவசர அவசரமாக எல்லப்பனுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணி அவங்க குல வழக்கப்படி ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஒரு வயதுக்கு வந்த பெண், இன்னொரு வயதுக்கு வராத பெண். அந்த அவங்க முறைப்படி இந்த மாதிரி இப்போ ரெண்டு மனைவியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மூணு நாள் வந்து பெரிய அளவில் அந்த திருமண வைபோகம் நடக்குது. அதே சமயத்தில் இங்கே செவனிக்கு வந்து அவன் வந்து வயசுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு இந்த மாதிரி எல்லப்பனோட கல்யாண செய்தி கேட்டு எல்லாமே சேர்ந்து அவளுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அவள் ரொம்ப கதறி அழுக ஆரம்பிக்கிறாள், ரொம்ப கத்துறா. அவள் இயல்புக்கு மீறி வேற மாதிரி அவளோட நடந்துக்கிறாள். அவளோட இந்த மாதிரி செயல்களை பார்த்துட்டு அவளோட அதிகமாக வருத்தப்படுறா, ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கத்தி. அவள் இந்த மாதிரி அவள் வித்தியாசமாக அவள் நடந்துக்கிறத பார்த்தே எல்லாருமே வந்து அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேய் ஓட்டுற வைபவம் நடக்குது. செவனிக்கு பேய் ஓட்டுற வைபவம் நடக்குது. அதே சமயத்தில் அங்கே வீதி உலா, அதாவது கல்யாண வைபோகம் எல்லப்பனுக்கு நடக்குது. ஒரு ஆடு மாடு லெவலில் தான் இருக்குது. காதல் செஞ்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு நேர்மையான முறை இல்லை, மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்படி தான் அப்படின்னு எதையும் மறைக்காமல் இப்படி தான் உண்மையாகவே மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த நாவலில் அந்த மக்களோட வாழ்க்கை முறை, அதாவது அந்த கெட போடுற அந்த மக்களோட வாழ்க்கை முறை, கீதாரிகளோட வாழ்க்கை முறை, அப்போ உள்ள அந்த மனிதர்கள், அதாவது பெரிய அந்த மேல் ஜாதின்னு சொல்கிற அந்த மனிதர்களோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே இருந்த அந்த பெரிய மனிதர்கள், அப்புறம் பொண்ணுங்க, அங்கே இருந்த மற்ற மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்குள்ளான பழக்க வழக்கம் அப்படிங்கையில் அவங்க ஒரு சில நேரம் எல்லை மீறுறதும், அதே சமயத்தில் ஒரு எளிமையாக அவங்க வந்து கையகப்படுத்திக்கிறதும், அதை கேட்க வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊர் இருக்கு. ஊர் நியதி இருக்கு, நீதி இந்த மாதிரியான நியதி தான் அங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நாவலில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு நடைமுறை, இந்த மக்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து தன்னோட விஷயம், அதாவது பேய் ஓட்டுற சம்பவமும் அதே மாதிரி எல்லப்பனோட கல்யாண சம்பவத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு மக்கள் இப்படிப்பட்ட சமூகமாக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத, அந்த ஜாதிய பாகுபாட்டில் சமூகம் இருக்கிறத சுட்டி காமிச்சு நமக்கு வந்து ஒரு பெரிய அறிவுறுத்தல் மாதிரி ஒரு அறிவுரையாக இந்த நாவல் மிகச் சிறப்பாக விளங்குது. இவருடைய நாவல்கள்லேயே வந்து இவருடைய படைப்புகள்லேயே மிக சிறந்த படைப்பாக இந்த கிடை நாவலை தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த நாவல் மூலமாக நம்ம நிறைய சமூக விஷயங்களையும் அதற்கான சமூக மாற்றங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம் வந்து சமூகத்தில் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையை இந்த நாவல் நமக்கு தருது. இவ்வளவு சிறந்த நாவலை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கிடை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் அருமையாகவும் எடுத்து கூறிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.